திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின். அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
சிவஞானிகற்கும் சிவயோகிகற்கும் அவமான சாதனம் ஆகாது தேரின் நவமாம் அவர்க்கு அது சாதன நான்கும் உவமான மில்பொருள் உள்ளுரலாமே என்று சொல்லுகிறார். சிவஞானியர்க்கும் சிவ யோகியர்க்கும் சாதனம் வேண்டாம், சாதகர்களுக்குத்தான் அது தேவை. அவங்க வந்து சிவஞானியும் சிவயோகியும் திருவடி பெற்றுக்கு மட்டும் உரியவர்கள். அதனால அவங்களுக்கு சரியாதி சாதனங்கள் உண்மை நிலையிலேயும் வேண்டாம், உபாய நிலையிலும் வேண்டாம் என்று நமக்கு சொல்லுகின்றார். நவமாம் அவர் அப்படின்னா புதியவர்கள். நவம்னா புதுசு. அந்த புதியவர்கள் அவங்க வந்து இந்த நால்வகை நெறியிலே நின்று சாதிக்க வேண்டும். வழி செல்வார்க்கு தான் சாதனம் வேணுமே தவிர அதை சென்று அடைந்தவங்களுக்கு தேவை கிடையாது. இவங்களுக்கு தான் அது இன்றி அமையாதது, வழியில் செல்பவர்களுக்கு. அதனால அவங்களுக்கு அது மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப ஜாதகர்கள் வந்து படிமுறையில பழகிறதுனால அவங்க முடிவாக சிவஞானம் பெற்று சிவத்துவ விளக்கம் பெற அந்த நான்கும் தேவை என்று நமக்கு எடுத்து காட்டியுள்ளார். அதாவது சரியை கிரியை யோகம் ஞானம் நான்கும் தேவை. உவமானம் இல் பொருள், அது பரசிவத்தை குறிக்கிறது. தன்னேர் இல்லோன் தானே காண்க, தன்னொப்பார் இல்லாதான் ஒப்புடைய நல்லன் ஓர் ஓமன் இல்லி என்று நமக்கு திருமுறைகள் அவருடைய சிறப்பை பறைசாற்றுகின்றன. அப்படிப்பட்ட பெருமானை இல்லையா, அவரை உள்ளூறுவதற்கு நமக்கு மற்ற அதாவது நால்வகை சாதனங்களும் இந்த யோக ஞானங்களை பெற்றவர்களுக்கு தேவையில்லை. ஆனால் மற்றவர்கள் இந்த சாதக நிலையில் இருப்பவர்களுக்கு அது நன்மை பயக்கும், இறை உணர்ச்சியை தரும் என்று அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார். தாய்மான சுவாமியும் சொல்வார் இல்லையா, விரும்பும் சரியை கிரியை யோகம் ஞானம் நான்கும் அரும்பு மலர் காய் கனி என்றோ பராபரமே என்று சொல்லுவார். அதனால அது படிப்படியாக அரும்பாக இருந்து சரியை, அப்புறம் கிரியை மலர், அப்புறம் யோகம் வந்து காய், ஞானம் வந்து கனி. அந்த நிலையில அப்ப யாருக்கு தேவை அப்படிங்கிறது அதன் மூலமே நமக்கு பெறப்படுகிறது. கத்தி திரிவர் கழுவடி நாய் போல் கொத்தி திரிவர் குரக்களி ஞானிகள் ஒத்து பொரியும் உடலும் இருக்கவே செத்து திரிவர் சிவஞானியோர்களே என்று சொல்லுகிறார். சிவஞானியர்க்கும் அவஞானியர்க்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு அழகா சொல்றார். இதுல பல சொற்கள் நமக்கு புழக்கத்தில் இல்லாத சொற்கள் எல்லாம் இதிலே வருகிறது. அதாவது குரக்களி ஞானிகள், வேட ஞானிகள், உண்மை வேடம் அவங்கள்ட்ட கிடையாது, போலி வேடம் தாங்கி வயிறு வளர்ப்பவர்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் நிறைய மாந்திரீகர்கள், கூத்தர்கள், வேளம்பர், கருமாயக்காரர்னு இவங்களெல்லாம் குரக்களி வித்தைக்காரர் அப்படின்னு சொல்றது உலக வழக்கு. அப்படி அதாவது கத்தி திரிவ கழுவடி நாய், கழு அப்படிங்கிறது குற்றம் செய்தவங்களை ஏத்தக்கூடிய கூர் முள் மரம். அப்ப கழுவடி நாய்னா கழுவில மனித உடல் போடப்பட்டதும் அது தனக்கு எட்டாத உயரத்துல இருப்பதால் அந்த மரத்துக்கு அடியிலேயே இருந்து சுற்றி சுற்றி வந்து தனக்கு எட்டாதனாலையும் அதை விட்டு பிரிஞ்சு போகாமலும் ஆனா அந்த ஊன் மேல இருக்கிற ஆசையினால குறைக்கக்கூடிய நாய். அதைத்தான் அவர் சொல்றாரு, அது விடாம கத்திக்கிட்டே இருக்கும். அதனாலதான் கழுவடி நாய் போல் கத்தி திரிவர் அப்படின்னு சொல்றாரு. கொத்தி திரிவர் அப்படின்னு சொல்றாரு, அது என்னன்னா கழுகு மாதிரி கொத்தி எடுப்பவர்கள் அதையும் சொல்றாரு. அப்ப ஆரவாரம் செய்து பிடுங்கி தின்று ஊரை சுற்றி வந்து வயிறு வளர்ப்பவர்களை இந்த பாடலின் மூலம் தாக்கி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ பொறிகள் பழுதாகாமல் இருந்தும் உடல் வலிமையோடு பொறிகளோடு ஒத்து இருந்தும் போக பொருட்கள் எளிதாக கிட்டுவனாக இருக்கக்கூடிய பொறிவாயில் ஐந்தையும் அவித்து அதுல காரியப்படாம செத்தவங்களை மாதிரி காணாக்கண் கேளா செவி முகரா மூக்கு சுவையா நா உரா மெய் அப்படி திகழ்பவர்கள் தான் சிவஞானியர்கள். அவங்களுக்கும் இவங்களுக்கும் எவ்வளவு போலியான வேடம் தாங்கியவர்களுக்கும் மெய்ஞானிகளுக்கும் எவ்வளவு வேறுபாடு என்பதை இந்த பாடலின் மூலம் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். அடியார் அவரே அடியார் அலாதார், அடியாரும் ஆகார் அவ்வேடமும் ஆகா, அடியார் சிவஞானமானது பெற்றோர், அடியார் அலாதார் அடியார்கள் அன்றே என்று சொல்லுகின்றார். யார் அடியார், யார் அடியார் அல்லாதவர்னு சொல்றார். அதாவது சிவஞானம் பெற்றவர்கள் மட்டும்தான் அடியார்கள், அவங்கதான் அடியார்கள் என்று சொல்லக்கூடிய சிறப்புக்கு உரியவர்கள். அவங்களை தவிர மற்றவங்கள்லாம் அடியார் அல்லாதார், அவங்களுக்கு அந்த தகுதி, அடியார் ஆவதற்கு தகுதி இல்லை, அதனால அவங்களுக்கு அந்த அடியார்க்குள்ள வேடமும் தேவையில்லை என்று சொல்லுகிறார். அப்ப சிவஞான செய்தி உடையவர்கள் சிவனடியார்கள், அல்லாதார் அல்லாதாரே என்றது கருத்து. ஞானிக்கு சுந்தர வேடமும் நல்லவாம் தானுற்ற வேடமும் தற்சிவ யோகமே, ஆன அவ்வேடம் அருள் ஞான சாதனம், ஆனது மாம் ஒன்றும் ஆகாதவனுக்கே என்று சொல்லுகிறார். சரி, சுந்தர வேடம் அப்படிங்கிறது சிவபெருமானும் சிவஞானியரையும் சிவகுருநாதரையும் காட்டுது. அதான் அந்த ஆறு கட்டி குண்டலம், அதெல்லாம் காதல அணியக்கூடிய ஒரு ஆபரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது வட்ட வடிவமாய் இருக்கும். இது அறியாத அந்த சைவ மரபில் சிலர் வந்து சுந்தர பெருமான் கொண்டது போன்ற திருமண கோலமான அழகிய வேடம் அப்படின்னு உரை கண்டு இடர்படுவார்கள் என்று நமக்கு உணர்த்தியுள்ளார் ஐயா, தண்டபாணி தேசிகர் ஐயா அவர்கள். அப்போ நமக்கு என்னென்ன அப்படிங்கறதுலாம் இதுக்கு முந்தியே நமக்கு சொல்லியாச்சு. அதனால சிவபெருமானை நினைப்பிக்க கூடிய சாதனங்கள், அத சிவனடியாரும் அவற்றை அணிந்து சிவனை மறக்காமல், அதை பார்த்தோடனே நமக்கு சிவத்தை நினைவூட்டும் அப்படிங்கிறது. அதான் மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரண் என தொழுமே என்பது 12 சூத்திரம் சிவஞான போதத்துல. அதாவது திருநீற்றை கண்டவுடன் பராவணமாவது நீர் என்று சொல்லப்பட்டிருப்பதால் பறையை நமக்கு நினைவூட்டுகிறது அம்பாளை. அப்ப அம்பாளை நினைக்கும் போதே அவளோட தாதான்மிய சம்பந்தமா இருக்கக்கூடிய சுவாமியும் நமக்கு நினைவூட்டுகின்றது. அது போல இதற்கு பெயரே ருத்ர அக்ஷம். அக்ஷம்னா கண்ணு, சிவபெருமானுடைய கண்களை நமக்கு, அது கண்மணியாக நாம் இதை பாவிக்க வேண்டும். ஆக இந்த ரெண்டையும் பார்த்தோன்னே சிவமாகத்தான் நமக்கு தோன்ற வேண்டும். அதனால அது அணிந்தவங்களுக்கு நமக்கு சிவமா கண்ணுக்கு படுவாங்க அப்படிங்கிறது 12 சூத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் நமக்கு என்னது ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மை கொண்டு போய் தற்சிவ யோகமே அப்படிங்கிறாரு, நம்மை கொண்டு சிவத்தில் சேர்ப்பது இதுதான் என்று சொல்லுகின்றார். சிவத்தோடு சேர்க்கக்கூடிய சாதனம். ஆனால் ஒன்றும் ஆகாதவனுக்கு ஆனதும் ஆம் அப்படின்னா, சிவஞானம் கொஞ்சம் கூட பெறாதவனுக்கு அந்த வேடத்தால் ஒன்றும் ஆகாது, ஒரு பயனும் தராது என்று நமக்கு உணர்த்தியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். ஞானத்தினால் பதம் நண்ணும் சிவஞானி, தானத்தில் வைத்த தனியால் தனியாலயத்தனாம், மோனத்தனாதலின் முத்தனாம் சித்தனாம், ஏனை தபசி இவன் எனல் ஆகுமே என்று சொல்கிறார். ஞானி வந்து நடமாடும் கோயில், சிவம் வந்து படமாடும் கோயில், ஞானி வந்து நடமாடும் கோயில். இல்ல, சிவஞானி வந்து தான் பெற்ற ஞானத்தால் சிவபதத்தை அடைகின்றான். இப்போ இருதய தானத்துல சிவபெருமானை எழுந்தருளிய பண்ணதுனால ஒப்பற்ற ஆலயத்தை உடையவன் இல்லையா. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று இவரே நமக்கு சொல்லி இருக்கின்றார். அந்த 16 இதழ் தாமரை இருதய கமலம், அதுல சிதாகாச பெருவழி, அதுல அவர் எழுந்தருளி இருக்கின்றார். ஆக அவன் அப்படி செய்வதால் அவனுடைய உடம்பு ஆலயமாக இருக்கிறது. அந்த ஞான வரம்பாகிய மோனத்துல இருப்பவங்க முக்தராவார்கள். அப்புறம் அவரை அந்த மாதிரி தபசியா இருக்கக்கூடியவரை மற்றவங்க எல்லாம் சித்தர் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோனம் என்பது ஞான வரம்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தவசீன தவத்தை உடையவன் என்று பொருள். தானற்ற தன்மையும் தான் அவன் ஆதலும், ஏனைய அச்சிவமான இயற்கையும் தான் ஒரு சாதக முத்திரை சாத்தலும், ஏனமும் நந்தி பதமுத்தி பெற்றதே என்று சொல்லுகின்றார். சிவபதமாகிய முக்தி பெற்றவர்களுக்குரிய சாதனம் என்னது? தற்போதம் முதல்ல கலன்றணும், அது ஒரு தன்மை. அடுத்து சிவமே ஆக விளங்குதல். அடுத்து பார்க்கிற எல்லாத்தையும் இயங்குவன நிற்பன எல்லாத்தையும் பார்க்கும்போது சிவமாக காண வேண்டும். மாதர் மடப்பிடியும் என்ற இல்ல மாதர் பிறை கன்னியானை மன்னிக்கணும் மாதர் பிறை கன்னியானை என்ற பதிகத்துல நம்ம அப்பர் சுவாமிகள் பதிவு பண்ணியிருப்பார். ஒவ்வொரு பாடல்லையும் ஒரு ஆணும் பெண்ணுமான விலங்குகள் அல்லது பறவைகளை சொல்லி அதெல்லாம் அவருக்கு சிவமும் சக்தியுமாக காதல் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவரது பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று நமக்கு காட்டியிருப்பார். அப்படி காணக்கூடிய காட்சி ஒன்றாக காண்பதுவே காட்சின்னு சொன்ன மாதிரி அப்படி காணக்கூடிய தன்மை உடையவர்கள். அதான் அதாவது சித்தியார்ல சொன்னது போல பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார் அப்படின்னு சொன்னது போல நம்ம அடிக்கடி சிந்திக்கிறது தான் தாய்மான சுவாமிகளுக்கு பூவெல்லாம் வந்து சிவமா தோணுச்சான். ஒன்ன பறிச்சு ஒன்னை எப்படி நான் வணங்குவேன்னு கேட்டாராம். ரெண்டு கையிலையும் சிவத்தை பார்த்தாராம். எப்படி நான் கை கூப்பி வணங்குவேன், அதனால நான் ஒரு கையால ஒன்ன வணங்குது, அப்ப அது அரை வணக்கம் தானேன்னு சொல்றாரு. அது போல காரைக்கால் அம்மையாருக்கும் சேரமான் பெருமாள் நாயனாருக்கும் பொழுதெல்லாம் சிவமா இருந்தது அப்படிங்கிறதையும் நாம பாக்குறோம். சரி, ஆக ஏனே அச்சிவமான இயற்கையும் தான் ஒரு சாதக முத்திரை அப்படின்னு சொல்றார். அந்த சாதக முத்திரைங்கிறது தான் சின்முத்திரை, அதாவது சிறுவிரல் அணிவிரல் நடுவிரல் இந்த மூணையும் பிரித்து நிமிர்த்தி வச்சுக்கிடணும். இந்த சுட்டு விரலை மட்டும் வளைச்சு பெருவிரலோட அடியில சேர்க்கணும். இதுக்கு பேரு சாதக முத்திரை, இதுதான் சின்முத்திரை என்று சொல்லப்படுகிறது. தாடலை போல சுவாமியுடைய தாள்கள்ல நம்முடைய தலையை வைத்து வணங்குவது அதை போல என்று மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லப்பட்டு இருக்கிறது. சிறப்பவனே தானே ஆகிய அன்னெறி ஏகனாகி இறைவனை நிற்க என்று பத்தாம் சூத்திரத்துல சொன்னது போல இந்த ஆன்மாவானது சிவத்தோட அப்படியே ஒன்று இருக்கின்ற ஒரு நிலையை நமக்கு இந்த பாடல் வந்து எடுத்து காட்டியது. ஆக இந்த ஞான வேடம் என்ற தலைப்பின் கீழாக நமக்கு ஞானம் எய்தாதவர்கள் வேடம் பூண்டால் பயன் இல்லை, ஞானம் பெற வேண்டுவோர் சிவன்பால் அன்பு செய்ய வேண்டும், துஞ்ஞானத்தை உடையவர்களுக்கு நஞ்ஞானத்தோர் எந்த உபதேசமும் செய்ய மாட்டார்கள், சிவஞானிகளுக்கு சாதனங்கள் மிகை, அவஞானிகள் அதாவது ஆரவாரம் செய்பவர்கள் அந்த சிவஞானியர் அப்படி அதாவது அவஞானிகள் வந்து ஆரவாரம் செய்வாங்க, சிவஞானிகள் வந்து சிந்தை ஓய்ந்து செத்தவர்கள் போல் இருப்பார்கள், சிவஞானம் பெற்றவர்கள் தான் சிவனடியார்கள், ஏனையோர் வேடதாரிகள் போலிகள், போலிகளைக் கண்டு ஏமாற வேண்டாம், ஞானிகளுக்கு சுந்தர வேடம் கண்டிப்பாக வேண்டும், அப்புறம் சிவ சிந்தையாகிய சிவ யோகத்தை தருவதால் ஞானி முத்தனாம் சித்தனாம் தவசியாம் என்றும் தற்போதம் கலன்று சிவனடி சேர்ந்து சிவனே ஆகி காண்பன எல்லாவற்றையும் சிவமாக கண்டு சின்முத்திரை மயனாக விளங்குதல் தான் சீவன் முக்தி பெற்றது என்றும் நமக்கு உணர்த்தி இந்த வேடத்தை பற்றி அழகாக அரிய கருத்துக்களை எல்லாம் எடுத்து வழங்கியுள்ளார் நம்முடைய திருமூல தேவநாயனார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து சிவ வேடம் என்ற தலைப்பு. அருளால் அரணடிக்கு அடிமையதாகி பொருளாம் தனதுடல் பொற்பதி நாடி இருளான நின்று இருஞ்செயல் அற்றோர் தெருளாம் அடிமை சிவவேடத்தோரே என்று சொல்கிறார். சிவபெருமானுடைய திருவருளால சிவபெருமானுக்கு அடிமையாகி அந்த செம்பொருளாகிய சிவ விளங்குவதற்கு இடமாகிய தன்னோட உடம்புல சிவபெருமான் விளங்கி தோன்றக்கூடிய இதயாகாசமாகிய பொற்பதியை ஆராய்ந்து, பொற்பதி நாடின்னு கொடுத்துருக்கு இல்லையா, அதை ஆராய்ந்து தனது உடல்ல இருக்கிறது அதை ஆராய்ந்து அதில் சிவம் பிரகாசிப்பதை கண்டு அப்படி சிவம் பிரகாசிச்சதுக்கு அப்புறம் அங்க என்ன இருக்காது, ஆணவ மறைப்பு கொஞ்சம் கூட இருக்காது. அப்புறம் வினை வயத்தால் பூரியக்கூடிய நினைப்பும் செயலும் அற்று போய்விடும். வினையற்றவர் ஏன்னா இப்ப வினை வயத்தவரா இருக்கிறதுனால சிவத்தை மறந்து அந்த வினை வயத்தால் நினைக்க வேண்டாதெல்லாம் நினைச்சுக்கிட்டோம், செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சுக்கிட்டோ இருக்கிறோம், ஆனால் அப்ப வந்து அதெல்லாம் வினையற்று விடும் என்று தெளிந்த அடிமை பூண்ட சிவவேடத்தராக ஆகலாம் என்று எடுத்து உரைக்கின்றார். அப்ப ஆன்மாக்கள் வந்து முத்தி நிலையில பூரண சுதந்திரம் பெற்றிருந்தாலும் பெற்றவர்கள் அல்லார் அப்படிங்கிறத மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். எப்போதுமே அவன் அருளாலே அவன் தாழ் வணங்குவதுதான் நம்முடைய இயல்பு. அதனாலதான் அருளால் அரணுக்கு அடிமையதாகி என்று சொல்ல மீளா அடிமைதான் எப்போதுமே. அதை ஞாபகத்துல வச்சுக்கணும். பொருளால் அப்படிங்கிறது, பொருள்ங்கிறது சிவமான செம்பொருள் இல்லையா, அது விளங்குவதற்கு இடம் வந்து உடல், அந்த உடல் அது விளங்கி தோன்றக்கூடிய இடம் வந்து இதயவான். இந்த இதயவானில் இறையை காண்பது வந்து சிவ வேடத்தாருடைய இயல்பு. அடுத்து இருள், பொருளை புலப்படாமல் மறைக்கக்கூடியது, அது ஆணவம். இந்த புறையிருளாது தன்னை காட்டும், அகையிருளாகிய ஆணவம் தன்னையும் காட்டாது, இந்த ஆன்மாக்கும் தன்னையும் மறைச்சு தலைவனையும் மறைச்சிரும் அப்படிங்கிறத பாக்குறோம். சரி, அப்படி அந்த இதயத்துல இறையொளி வெளிப்பட்ட உடனே அந்த இருளானது மறையும், அதனால இருளானது இன்றி அப்படின்னு சொல்றாரு. ஆணவம் உள்ள வரையில ஆன்மாக்கள் வந்து தன்முனை போட நிறைய வினைகளை செய்து கொண்டே இருக்கும். அது அற்றுவிட்டால் ஆன்மா செயலற்று அடங்கி இருக்கும், அதனால இருஞ்செயல் அற்றோர் அப்படின்னு சொல்றார். ஆணவத்தோடு கூடி ஆன்மா தன்னை வினை முதல் என்று உணரும் வரை அது மருளதான் ஆழ்ந்து இருக்கும். ஆணவம் நீங்கின உடனே தான் என்றுமே இறைவனுக்கு மீளா அடிமை என்பதை உணரும். அப்படி தெளிந்து அந்த நிலையை உடையவர்கள் சிவவேடத்தார் அப்படின்னு சொல்றார். அப்ப எல்லாரும் வேடத்தோட இருந்தால் பயன் இல்லை என்பதை மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். அதுபோல ஓடும் குதிரை குசை திண்ணம் பற்றுமின் வேடம் கொண்டு என் செய்வீர் வேண்டா மனிதரே, நாடுமின் நந்தியை நம்பெருமான் தன்னை தேடுமின் இப்பொருள் சென்று எய்தலாமே அப்படின்னு சொல்றார். ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய குதிரைக்கு உரியதான சம்மட்டிய பற்றுங்க அப்படின்னு சொல்றார். இந்த ஓடும் குதிரைங்கிறது வாசி, அதாவது பிராணவாயு. நம்ம பிராணாயாமம் பண்ணணும், அது அடக்கி ஆளக்கூடிய சவுக்கு அப்படிங்கிறது ஆயாமம், அதான் பிராணாயாமம் இல்லையா, அதை பற்றி கொள்ளுங்கள். வேடத்தை மட்டும் தாங்கி நின்று என்ன செய்வீங்க, வேண்டாம், நம் தலைவனாகிய நந்தியை நாடுங்கள், அந்த தேடப்படக்கூடிய இன்பப் பொருளை நாம் சென்று அடையலாம் என்று பிராணாயாமம், பிராணாயாமத்தையும் இறையன்பத்தையும் இறையன்பும் செஞ்சீங்கன்னா இறைவனை அடையலாம் என்று நமக்கு உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து அபக்குவன் என்ற அதிகாரம். குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார், குருடும் குருடும் குருடாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுமாறு என்று சொல்கிறார். பக்குவம் என்பது பரிபாகத்தை உணர்த்துகிறது, அதாவது அறிவோட முதிர்ச்சிய. அபக்குவம்னா அது இல்லை, அதாவது இறைவன் திருவருளால மலமாயைகள்லாம் நீங்க பெற்று இறையருளை அறிந்து அனுபவிக்க கூடிய தகுதி இல்லாம மாயையில் மயங்கி செய்வன எது தவிர்வன எதுன்னு அறியாமல் தவிப்பவர்கள் அபக்குவர்கள் என்று அழகாக எடுத்து காட்டுகின்றார்கள். அப்போ நம்ம பக்குவ ஆன்மாவா இருக்கணும்னா நமக்கு நல்ல குரு வாய்க்கணும், சிவகுரு. அந்த குருட்டை போக்கக்கூடிய குருவை கொள்ளுந்த அபக்குவர்கள் வந்து அப்படி இல்லை, யாரையாவது ஒருத்தர் பின்னால குரு அப்படின்னு சொல்லி அவங்க பின்னால போவாங்க. அந்த குரு அபக்குவனா இருந்தா நிச்சயமாக இந்த மாணவனால அந்த கரையேற முடியாது. குருடு அப்படிங்கறது அறியாமையை குறிக்கிறது. அறியாமைய வந்து அறிவினால் அகற்றக்கூடிய குருவினை கொள்ளணும் இல்லையா. குருட்டினை நீக்கும் குரு அப்படிங்கிறது என்னது, குருடுன்னா அறியாமைன்னு பார்த்தோம். அப்ப அறியாமையை அறிவால் அகற்றக்கூடிய ஒரு குரு வேணும் நமக்கு. அதை கொள்ளாமல் இருந்தால், அதாவது அறியாமையை போக்குகின்ற அருள் அனுபவ ஆற்றல் இல்லாத ஒரு குரு, அவரை கொண்டால் இந்த மலத்தால் மறைப்புண்ட சகல ஆன்மாக்கள் யாரு, அது அவர் வந்து இந்த அபக்குவர்களாகிய மானிடர்கள் என்று அதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு சீடனும் குருவும் சேர்ந்தா குருடனும் குருடனும் தாள லயங்களுக்கு ஏலாதபடி குருட்டுத்தனமா கண்டபடியெல்லாம் நடிச்சு பக்கத்துல உள்ள குழியில விழுந்துருவாங்க இல்லையா, அந்த குழி தெரியாது அவங்களுக்கு. அந்த மாதிரி பிறவி அந்த குழின்னு ஏன் சொல்லியிருக்காரு, குருடும் குருடுங்கிறது குருவையும், அதாவது ஒரு அபக்குவனான குரு அபக்குவனான சீடன் அவரை பின்பற்றினவன். அப்ப குழி விழுமாறினா குழி அப்படிங்கிறது பிறவிக்கு ஏதுவாகிய வினை, ரெண்டாவது நரக குழி என்றாலும் பொருந்தும், கற்பாயாசமாகிய கருக்குழின்னு சொன்னாலும் பொருந்தும். ஆக ஒரு அபக்குவனை குருவாக கொள்பவன் அவனும் அபக்குவனாகத்தான் இருக்க முடியும் என்று நமக்கு இதிலே எடுத்துரைத்துள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். மேலும் வாய் என்று சொல்லி மனம் ஒன்று சிந்தித்து நீ என்று செயல் உறுதி நெடுந்தகாய், தீயன்றிங்கு உன்னை தெளிவன் தெளிந்தபின் பேயன்றிங்கு என்னை பிறர் தெளியாரே என்று சொல்லுகிறார். வாய் எதையோ சொல்லுது, மனசு எதையோ சிந்திக்குது, அப்படி நீ வேறொன்ற செய்யாத, திரிகரணங்களும் ஒத்து ஒன்னாகிய பரசிவத்தை தெளிஞ்சேன்னா தீவண்ணராகிய சிவமும் உன்னை தெளியும் என்று நமக்கு சொல்கிறார். மனம் மொழி மெய்கள் ஒத்து சிவத்தை சிந்தித்தால் சிவமாகலாம், இல்லைன்னா அப்படி இருந்தேன்னா நானும் உன்னை தெளிவேன் என்று சொல்லுகின்றார். அடுத்து மிக அழகாக தொடர்ந்து சில கருத்துக்கள் இருந்தாலும் நான் நேரம் கருதி இன்றும் நாம் முருகப்பெருமானுக்கு சஷ்டியின் காரணமாக ஒரு சிறு சிந்தனைகளை செய்யலாம். நம்முடைய ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்த குமரகுருபர சுவாமிகள் 5 வயதிலும் பேசும் திறன் அற்று இருந்து அவருடைய பெற்றோர்கள் திருச்செந்தூரிலே கொண்டு இந்த குழந்தையை விட்டு பாடு கிடந்தார்கள். அவரையே சரண் என்று அடைந்து அங்கேயே தங்கியிருந்தார்கள். அதன் பின்பு முருகப்பெருமானுடைய அருளால் அவருக்கு பேசும் ஆற்றல் வந்தது என்று நாம் பார்க்கின்றோம். அந்த பூ என்று ஒன்றை கொடுத்து இதன் மூலம் நீ ஒரு பாடலை பாடு என்று சொல்லும் போது பூமேவு செங்கமல என்று துவங்கக்கூடிய கந்தர் கலிவெண்பாவை அவர் நமக்கு அருளி செய்தார் என்று பார்க்கின்றோம். அது கிட்டத்தட்ட அப்படியே ஒரு சைவ சித்தாந்த பிழிவாக இருக்கக்கூடிய ஒரு நன்னூல். அதுல வந்து மிக அழகாக இறைவன் நமக்கு எங்கெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கின்றார் என்பதை நமக்கு தெளிவாக அறிவுறுத்தி கொண்டே செல்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். பல இடங்கள்ல கருணை திருவுருவாய் காசினிக்கே தோன்றி குருபேரன் என்றோர் திருப்பெயர் கொண்டு என்று சொல்லுகின்றார். அவர் கருணையோடு வந்து எனக்கு குருநாதனாக வந்து அனுக்கிரகம் செய்தார் என்று சொல்லுகின்றார். அதுல தாரணியில் இந்திர ஜாலம் புரிவோன் யாவரையும் தான் மயக்கும் தந்திரத்தால் சாராது சார்வது போல் முந்தும் கருவின்றி நின்ற கரு என்று சொல்கின்றார். அதாவது வினைக்கு ஈடாக பிறவியில் படுத்துகின்றார் இறைவன் நம்மை. அதனால தனக்கு விகாரம் உண்டாகாதபடி இருப்பதை நமக்கு உணர்த்துகின்றார் குமரகுருபர சுவாமிகள். இந்திர ஜாலத்தை செய்யக்கூடிய தந்திரவாதி வந்து தன்னோட ஜாலத்தை காணக்கூடிய பிறரைத்தான் மயக்குவானே தவிர அவன் மயங்க மாட்டான் இல்லையா. அது தான் மயங்காம இருக்கோங்கிறத அடுத்தவங்க அறியவும் விட மாட்டான். அந்த மயக்கம் தன்னையும் சார்வது போல நடப்பான் அப்படிங்கிறத பார்ப்போம். சரியாக அந்த கருத்தை நமக்கு சொல்லி அவர் வந்து நமக்காக அருளே உருவாக கருணை திருவுருவாய் நமக்காக வந்து காட்சி தருகின்றார் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். சரி, இப்போ இந்திர ஜாலம் அப்படின்னு சொல்றது அற்புதங்களை காட்டக்கூடிய மாய வித்தை, செப்படி வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவன் வந்து எப்பொருளில் சார்ந்தும் சாராது நிற்பதை நீயலால் பிரிது மற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துரை உரை சிவனே என்று திருவாசகத்துல நம்முடைய கோயில் திருப்பதிகத்துல மணிவாசக பெருமான் சொல்லி இருக்கிறத பார்க்கலாம். அது மாதிரி உயிர்கள் வந்து கருவுள் படுகின்றன, அப்படி படுத்துகின்றவன் இறைவன் அப்படிங்கிறத நாம. ஆனா இறைவன் கருவுள் படுவது இல்லை, உயிர்களை மட்டும் கருவுள் படுத்துகின்றார். சரி, அவனும் நம்மள மாதிரியே கருவுள் பட்டான் என்றால் அவன் சாமர்த்தியனாக இருக்க முடியாது என்பதை நமக்கு மிக அழகாக எடுத்துக்காட்டி கருவினால் அன்றியே கருவெல்லாம் ஆயவன் அப்படின்னு அந்த திருமுறை சொற்றொடரையும் நாம இங்கே நினைத்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்து இல்லா அருவாகி நின்றானே யார் அறிவார் தானே உருவாகி தோன்றாதானே உற்று என்று சொல்லுகின்றார். அவர் அப்படியே உருவில் சொரூப நிலையில் வந்து அவருக்கு வடிவம் கிடையாது இல்லையா, அருவமா இருப்பாரு. ஆனால் நமக்காக அவர் என்ன செய்கிறார், உருவம் தாங்குகின்றார். அருளே உருவன்றி நின்ற உரு என்று சொல்வது போல நிர்குணனாய் நின்மலனாய் நித்யானந்தனாய் தற்பரமாய் நின்ற தனி முதல்வன் நமக்காக மிக அழகாக வடிவம் தாங்கி காட்சி தருகின்றார். அறிஞர்க்கு அறிவாம் உருவும் உடையான் அப்படின்னு திருவருட்பயன்ல சொன்னது போல நாம் இதனை மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். நாடிய சக்தி நிபாதம் 4 பாதம் நண்ணும் வகை எண்ணறிய ஞானபாதம் கூடும் அவர் தமக்கு உணர்வாய் நின்ற ஞான கூத்தன் ஒரு மூர்த்தி கொடு குறுகி மோகம் நீடிய கேவல சகலம் நிகழாதவாறு நிறுத்தி மலம் அறுக்கும் என்று சிவபிரகாசத்தில் நம்முடைய உமாபதி சிவமும் சொன்னது போல இறைவன் நம்மை இவற்றிலிருந்து நீக்குகின்றார் என்று நமக்கு தெளிவாக உணர்த்தியுள்ளார் நம்முடைய குமரகுருபர சுவாமிகள். அதுல அவர்தான் நமக்காக குருவாக வந்து நமக்கு அனுகிரகம் செய்கின்றார் என்பதை எடுத்துரைக்கின்றார். அது போல அவருடைய அதன் பின்பாக இப்போ நம்ம அருணகிரிநாத பெருமான் அழகாக திருப்புகழ் பாடியிருக்கிறார். ஆறு படை வீடுகளுக்கும் தனித்தனியாக பாடி, குன்றுதோர் ஆடல் என்று பொதுவாக பாடி, மற்றும் சில தலங்களுக்கு சென்று நேரிலும் பாடியிருக்கின்றார். அந்த திருப்புகளிலே நம்மளுடைய திருச்செந்தூர் தலம் நமக்கெல்லாம் மிகவும் எல்லோராலும் சஷ்டி வந்தாச்சுனால எல்லாரும் திருச்செந்தூரை ரொம்ப பிரதானமாக சென்று விரதம் இருந்து வழிபடுவார். பல நாடுகள்ல இருந்து வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் அந்த தலத்துல வந்திருந்து அவரை வழிபடுவார்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை. அந்த தலத்துக்குள்ள திருப்புகள்ல சொல்றாரு, யாருடைய இடைஞ்சலை இறைவன் களைவான் அப்படின்ட்டு. நம்முடைய தகுதி சரியாக இருக்கணும், வழிபாடு முறையா இருக்கணும், அப்படி இருந்தால் நம் இடைஞ்சல் களையப்படும். அதை மிக அழகாக விரல்மாறன் ஐந்து என்று துவங்கக்கூடிய திருப்புகள்ல, அறிவால் அறிந்து உன் இருத்தால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே என்று சொல்லுகின்றார். அப்ப அறிவால் அறிந்து நல்ல ஞானத்தை பெற்று இருத்தால் இறைஞ்சும், திருவடிகளை சிக்கன பிடித்து வழிபடக்கூடிய, அதாவது ஒன்று ஞானத்தையும் ஒன்று கிரியையும் குறிக்கின்றது அளவு அந்த இரண்டு திருவடிகளையும் சிக்கன பற்றி அவரை யாரெல்லாம் வழிபடுகின்றார்களோ அவர்களுடைய இடைஞ்சலை இவர் களைவார் முருகப்பெருமான். இப்போ முருகப்பெருமான் நம் இடைஞ்சலை களைய வேண்டும் என்றால் அதற்கு நாம் முதலில் பக்குவனாக வேண்டும். அந்த ஞான நூல்களில் விதித்தபடி அந்த செய்யக்கூடியதை செய்யணும், தகாத விஷயங்களை நீக்கணும், தவிர்க்க வேண்டியதை தவிர்க்க வேண்டும். அப்படி ஒரு பக்குவ ஆன்மாவாக நாம் இருக்கும் போது, முறைப்படி வழிபாடு செய்யும் பொழுது, ஞானத்தினால் அவரை வழிபடும் போது நிச்சயமாக நமக்கு இடைஞ்சல் களையப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கந்தர் அனுபூதியிலே மிக அழகாக, யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்தது என்று சொல்லுகின்றார். நமக்கு எல்லா அறிவையும் தருவது முருகப்பெருமான் தான் என்று எடுத்து உரைக்கின்றார். மேலும் நிறைவு பாடலில், உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று சொல்லுகின்றார். தந்தைக்கே உபதேசம் செய்தவர், தகப்பன் சுவாமி என்று பெயர் பெற்றவர் அவர். மேலும் பல ஞானிகளுக்கு உபதேசம் செய்துள்ளார். அவருடைய ஞானம் பெற்ற நக்கீரர் பெருமான் தான் திருமுருகாற்றுப்படையை நமக்கு அருளி செய்தார் என்றெல்லாம் நாம் பார்க்கின்றோம். ஆக நாம் அவரை வழிபட்டால் அவரே நமக்கு குருவாக இருந்து, இவர் சொன்னது போல, குமரகுருபர சுவாமிகள் சொன்னது போல, கருணை திருவுருவாய் காசினிக்கே தோன்றி குருபரன் என்றோர் திருப்பெயர் கொண்டும் சொல்றாரு. அது போலவும் குருவாய் வருவாய் என்று அருணகிரிநாதர் சொன்னது போலவும் அவரே வருவார், வந்து நமக்கு அந்த உபதேசத்தை செய்வார் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. எனவே இந்த ஆறு நாட்களும், அதாவது தீபாவளியை தொடர்ந்து வரக்கூடிய, இந்த ஆண்டு வந்து தீபாவளி அன்றே வந்து விட்டது, இந்த ஆறு நாட்களும் உணவை விலக்கலாம், விரதம் இருக்கலாம், விலக்க முடியாதவர்கள் குறைத்து கொள்ளலாம். அப்புறம் அந்த முடியல அப்படின்னா உடல்நிலை சரியில்லைன்னா ஐந்து நாட்களும் கொஞ்சம் உணவை குறைச்சிருந்துட்டு ஆறாவது நாள் மட்டும் உணவை தவிர்க்கலாம், மௌனமாகவும் இருக்கலாம். அப்படி இருந்து அந்த இறைவனுடைய, அதாவது முருகப்பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமாகி நம்முடைய வினைகள் எல்லாம் நீங்கும்படி அழகாக நாம் அவரை வணங்கி அருள் பெறலாம் என்பதுல நமக்கு எள்ளளவும் சந்தேகம் இல்லை. செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேன்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும், அவன் கால் பற்று அழிந்தது இங்கு தன் என் தலைமேல் அயன் கையெழுத்தே என்று கந்தர் அலங்காரத்தில் சொன்னது போல, அந்த பிரம்மா வந்து கையால எழுதுறாரு, எழுதுறாரு தலையெழுத்த, ஆனா முருகப்பெருமானுடைய திருவடி பட்டா நமக்கு அழிக்க வேண்டாம், தானா வந்து அந்த மோசமான விதி வந்து அழிந்து விடும் என்று நம்பிக்கையூட்டியுள்ளார் அருணகிரிநாதர். ஆகையால் அவரையும் வணங்கி கொண்டு, இது போல் முருகப்பெருமானை வணங்கி அருள் பெறுவோம் என்று சொல்லிக் கொண்டு, இன்றைய திருமந்திர சிந்தனைக்கு நமக்கு உறுதுணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அருணகிரிநாதருக்கும் குமரகுருபர சுவாமிகளுக்கும் அழகான முறையிலே நக்கீரர் பெருமான் போன்ற அந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் போன்றோரையும் பணிந்து வணங்கி கொண்டு, அடுத்து நிறைவாக இந்த நிகழ்வினை நாள்தோறும் நமக்காக சிரத்தையோடு ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து, இப்பொழுது ஒரு வாழ்த்து பாடல், தெய்வ மறையவர் விளங்க சிவசமய மனுவேந்தன் செங்கோல் ஓங்க, பெய் வளங்கூர் மழை பொழிக, மண்ணுயிர்க்கு இன்பம் பொழிக, பெரியோர் வாழ்க, மெய்வளர் நந்திருவாய், திரு ஆப்பனோருடைய பரமர் திருமேனி தீண்டும் சைவர் குலம் பெருக, மாந்தழி புதுக்கும் அன்பர் குலம் தழைக்க மாதோ என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.